நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில புதுக்கோட்டை மாவட்ட திரியம் மார்ட்டின் அவர்கள் வீட்டு உபயோக பொருட்களின் பராமரிப்பும் பாதுகாப்பும் குறித்த பல தகவல்களை தற்பொழுது நமது புதுகை பண்பலையில் வழங்குகிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
வீடுன்னு இருந்தால் நமக்கு வந்து அதிகமாக நம்ம முக்கிய பங்கு வைக்கக்கூடிய பல பொருட்கள் இருந்தாலும் மூணு பொருட்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அதாவது நமக்கு துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷினு, அடுத்தது பார்த்தா நம்மளுடைய காய்கறிகள் வாங்கி வச்சு எல்லாமே பாதுகாத்துக்கொள்ளி ஒரு கூலிங்கோடு இருக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜு. அதை தாண்டி வந்து நம்ம ஒரு வெயில் காலங்களாக இருக்கட்டும், நம்மளுடைய ஒரு குளுமையான இடத்துல இருக்கிறதுக்காக ஏசி, இது வந்துமே முக்கிய பங்கு வந்து வகிக்கிறது. இதை வந்து நம்ம வாங்கியாச்சு, இதெல்லாம் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கோம், சரி. ஆனால் இதை எந்த அளவுக்கு சரியான வகையில் மெயின்டெனன்ஸ் பண்ணினால் அதை நமக்கு வந்து சரியான லாங் லைஃப் நமக்கு கிடைக்கும், இல்லை அதோட என்னென்ன சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அதை எப்படி சரி செய்துக்கிறது, இது மாதிரியான பல தகவல்களை வந்து ஒரு 20 வருடங்களுக்கு அனுபவம் வாய்ந்த ஒரு வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், ஏசியாக இருந்தும் பார்க்கக்கூடிய ஏசி மெக்கானிக்கு, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் பார்க்கக்கூடியவங்கள்ட்ட நம்ம வந்து இது சம்மந்தமாக கேட்கலாம் விவரம். சார் வணக்கம். சார்
புதுகை பண்பலை நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டையில் ராணேஸ்பத்திரி அருகில் வடக்கு 2 வீதியில் கிளாசிக் கூலர்ஸ் என்கிற சர்வீஸ் சென்டர், அதாவது ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் பழுது நீக்கக்கூடிய சர்வீஸ் சென்டர் வந்து கடந்த ஒரு 20 வருடங்களாக சர்வீஸ் சென்டர் வைத்துள்ளேன். எனது பெயர் மார்ட்டின்.
சார், இப்போ வந்து வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, ஏசி இதெல்லாம் வந்து சர்வீஸ் சென்டர் நீங்கள் வச்சுருக்கீங்க. இப்போ வந்து பொதுவாக அந்த வாஷிங் மிஷினை வந்து ஒவ்வொன்றா அதை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற பற்றி விரிவாக சொல்லுங்களேன். முதல்ல வாஷிங் மிஷின் என்ன மாதிரி அதோட பராமரிப்பு பண்ணணும், அது எப்படி பாதுகாத்தா இருந்தால் நல்லாயிருக்கும், அதை பற்றி சொல்லுங்களேன்.
அதாவது சார், வாஷிங் மிஷினில் வந்து 2 வகை இருக்குது. ஒன்று வந்து ஆட்டோமேட்டிக், அதாவது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், எப்படின்னா தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவாக எல்லாமே எடுத்துக்கிட்டு அது மூலியமாக வாஷிங் பவுடர்லேருந்து எல்லாம் எடுத்துக்கிட்டு அது மூலியமாக நமக்கு ரன் பண்ணி கொடுத்து துவைக்கிற மாதிரி. இன்னொன்று வந்து செமி ஆட்டோமேட்டிக், அதாவது தண்ணி வந்து நம்மளாக ஊற்றுற மாதிரி ஒரு வகையான அது. அதுக்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னா இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த மெயின்டெனன்ஸுங்கிறது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கில் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு 6 மந்த்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம வந்து பராமரிப்பில் இருந்தால் தான் அது லைஃப் லாங் வரும்.
இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும் அதை?
அது வந்து சார், நமக்கு துணி, அதாவது நம்ம டெய்லி அன்றாட யூஸ் பண்ணுறப்ப அந்த துணி எல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான், அதாவது நம்ம மக்களுக்கு வந்து ஒரு சில டிப்ஸ் வந்து தெரியாது. அது என்ன அப்படின்னா அது லாங் லைஃப் வர்றதுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்து ஃபால்ட் ஆகிடு, கம்ப்ளைண்ட் வந்துடும். அது வராமல் இன்னும் ஒரு 2 இயர்ஸ் நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வந்து துவைச்சு முடித்ததுக்கப்புறம் எல்லோரும் அந்த வீட்டு பெண்கள் வந்து ஒரு சின்ன தவறு பண்ணுறாங்க. அது ஏன்னா அது பண்ணணும், ஏன்னா திருப்பி வந்து அது ஆன்ம நன்மைங்கிற அந்த ஒரு அசால்ட்டு தனம் தான், வேறு ஒன்றும் இல்லை. அது எப்படின்னா முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பக்கெட் தண்ணி மட்டும் அதில் எடுத்து அந்த வாஷிங் மிஷினில், அதாவது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கில் மட்டும்தான் நான் சொல்கிறேன், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கில் இதை அந்த ஒரு பக்கெட் தண்ணியை ஊற்றி லாஸ்ட்டில் மறுபடியும் அந்த மிஷினை ஆன் பண்ண உடனேயே ஸ்பின்னுங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும் அதில் வச்சு அதை திருப்பி ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து அந்த தண்ணி வெளில போயிடும். வெளில போன உடனே நமக்கு அதை ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் எல்லாமே எதுவும் சேராமல் இருந்து நமக்கு அந்த கியர் பாஸ்ங்கிற ஒரு ஸ்பேர் வந்து லைஃப் லாங் வரும் சார்.
இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினில் வந்து அதோட பயன்பாடு வந்து எந்த அளவுக்கு, நம்ம எல்லா துணியும் அள்ளி போட்டு ஆட்டோமேட்டிக்காக தண்ணி எடுத்துக்கிறது, சோப்பு எடுத்துக்கிறதுலேருந்து துணியை வாஷ் பண்ணுறதுலேருந்து ட்ரை பண்ணி வெளியே கொடுக்குற வரைக்குமே எல்லாமே அதோட ஒர்க்குகளை பண்ணுது. அது அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் அதோட வேலையை முடிஞ்சிருச்சு, நம்ம துணியெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு அப்படியே அந்த மிஷினை விடுறத காட்டிலும் மறுபடியும் அதுக்கு வெறும் தண்ணியை மட்டும் ஒரு தடவை ஊற்றி க்ளீன் பண்ணுனா அதில் உள்ள அழுக்குகள் அடையாமல் இருந்து மீண்டும் மீண்டும் அதை சுத்தத்தில் வச்சுக்கிட்டால் நம்மளுடைய மிஷினுக்கான பாதுகாப்புக்கான செயல்பாடெல்லாம் இருக்கும். இதுதானே சார் விவரம்?
கண்டிப்பாக சார், கண்டிப்பாக
சார். இப்போ இந்த ஆட்டோமேட்டிக் மிஷினுக்கு வந்து எந்த அளவுக்கு மெயின்டெனஸ் பண்ணிட்டா சரியாக இருக்கும் அப்படிங்கிற சொன்னீங்க. இந்த செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் அதை பற்றி விரிவாக சொல்லுங்களேன்.
அதாவது சார், செமி ஆட்டோமேட்டிக்லேயும் எப்படின்னா உங்களுக்கு 15 மினிட்ஸில் வந்து ஒரு டைமர் இருக்கும், 7 மினிட்ஸில் ஒரு டைமர் இருக்கும். இந்த டைமர் ரெண்டுலேயும் என்ன பொறுத்த வரைக்கும்னா ஒரு சின்ன நம்ம மைக்ரான் லெவல், அதாவது ஒரு ஹேருடைய லெவலில் ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று இருக்கும். அந்த 15 மினிட்ஸில் வந்து நம்ம அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் பண்ணுறப்ப திருப்பியோ யாரோ சின்ன பிள்ளைங்களோ இல்லை வேறு நம்மளாக மறந்துட்டு கூட அதை திருப்பி நம்மளாக ரொட்டேட் பண்ணக்கூடாது. திருப்பி 15 மினிட்ஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுவாக நீங்கள் வந்து ஆஃப் ஆனால் தான் அந்த டைமருக்கு வந்து நமக்கு நல்லா லைஃப் கிடைக்கும். இல்லை அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங் கட் ஆயிரும், அதனுடைய பாதிப்பு அந்த மாதிரி இருக்கும். இது ரெண்டுலையுமே இந்த ரெண்டு டைமர்லையுமே இந்த ரெண்டு வேலைகள் இருக்குது.
இதில் வந்து அதாவது துணி துவைக்கிறதுக்கும் அதே போல தான், ட்ரையருக்குள்ளே ரெண்டுக்குமே உள்ள அதே மாதிரி தானா?
ரெண்டுக்குமே அதே மெத்தட் தான் சார். நம்ம வந்து ஒரு வாட்டி ரொட்டேட் பண்ணிட்டோம்னா திருப்பி அதுவாக ஆஃப் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ரெண்டுக்குமே அதே தான்.
ஆட்டோமேட்டிக் மிஷினில் வந்து கியர் பாக்ஸ் இருக்குது, அதை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு சொன்னீங்க. இந்த மிஷின்லேயும் அந்த மாதிரி இருக்கா, அதை எப்படி பாதுகாக்கணும்?
இந்த மிஷின்லேயும் சேம் மெத்தடு சார், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதாவது கியர் பாக்ஸுங்கிறது ஒரு பாக்ஸோடைய நம்ம டூ வீலரில் ஒரு கியர் பாக்ஸ் இருக்கிற மாதிரி அதோடைய மெத்தட் இருக்கும். இதில் வந்து கியர் அசம்பிளிங்கிற ஒரு ஸ்பேர் ஒன்று இருக்குது, இதுக்கும் சேம் மெத்தடு தான். அதாவது இது நம்ம எல்லாமே வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமும் இதில் வந்து நம்ம தண்ணியை வந்து உள்ளுக்குள்ளே எப்படியாக இருந்தாலும் தேங்கி நிற்கும். அதை அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணாமல் துவைச்சி முடித்ததுக்கு அப்புறமெல்லாம் நம்ம வந்து ஒரு பக்கெட் தண்ணி இதுலேயும் கொஞ்சோண்டு அந்த இது இருக்கிறப்ப அதை நீங்கள் ரொட்டேட் பண்ணி ஒரு ட்ரெயின் மட்டும் ட்ரெயினில் வச்சு நீங்கள் தண்ணியை ஊற்றி விட்டிங்கன்னா அந்த அழுக்கு ஃபுல்லாக நமக்கு வெளியேறும். அந்த கியர் அசம்பிளியுடைய லைஃப் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் சார். இதில் இன்னொரு கம்ப்ளைண்ட் வர வாய்ப்பு இருக்குது சார் செமி ஆட்டோமேட்டிக்கில். அது என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இப்போ நார்மலாக இப்போ செமி ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டில் வந்து தரமட்டத்தில் தான் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டாண்டு மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அதோடைய வரைபடம் அப்படி கீழே இருக்கிறதுனால நமக்கு ஸ்டாண்டை வைக்க முடியாத தோரணை இருக்கும். அது மாதிரி இல்லாமல் கீழே வந்து ஒரு பலாகக்கட்டையோ இல்லை அந்த நமக்கு பீரோவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு பிளாஸ்டிக்லேயே வந்து ரெடிமேடாக விற்கிது. அந்த மாதிரி ஒரு டைப்பில் வந்து நீங்கள் அதை ஒரு அரை அடி மேலே தூக்கி வச்சு உபயோகப்படுத்தும் போது அந்த தண்ணியை வந்து நல்ல ட்ரைனேஜ், அதாவது ஸ்லோப்பிங் இருக்கிறப்போ உங்களுக்கு வாட்டத்தில் தண்ணி வந்து எல்லா தண்ணியும் வெளியேறிடும், உள்ளுக்குள்ளே அழுக்குப்படுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது வந்து என்ன காரணத்தினால நான் சொல்கிறேன்னா, ஏன்னா ஜென்ரலாக வந்து யூ டைப்பில் வந்து அந்த செமி ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் தண்ணியை வெளியேறுற மாதிரி அமைச்சிருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு அரடி தூக்கி வச்சு யூஸ் பண்ணுறப்ப மேற்கொண்டு நீங்கள் துணிகளை போட்டு வாஷ் பண்ணுறப்ப உங்களுக்கு திருப்பி நமக்கு எவ்வளோ தான் நாங்கள் நீங்கள் சோப்பாயிலோ இல்லை ஒரு இதுவும் போடுறப்ப அந்த பழைய தண்ணியுடைய அந்த எஃபெக்ட் வாடைகள் வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து அப்ளை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த ஒரு காரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
அதாவது வந்து சாதாரணமாக மிஷினை வந்து இந்த கையில் தண்ணியை ஊற்றி துவைக்கிற ஒரு மிஷினில் வந்து நம்ம தரையோட தரையாக வைக்காமல் ஒரு அரை அடி ஹைட்டுக்கு ஒரு பலகையோ இல்லை ஒரு பிளாஸ்டிக்கில் செய்யப்பட்டதோ இருந்தால் தண்ணியை சுத்தமாக தங்காமல் வெளியேறதுக்கும் சுத்தமான வகையில் இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்குதுன்னு சொல்லுறீங்கல சார்?
ஆமாம் சார், கண்டிப்பாக அந்த ஒரு வாய்ப்புக்காண்டி தான் நான் அந்த காரணத்தை சொல்கிறேன்.
சார், இந்த வாஷிங் மிஷினில் எந்த அளவுக்கு அதை பயன்பாடை செஞ்சு சொன்னீங்க. அடுத்து வந்து ஃப்ரிட்ஜு எந்த அளவுக்கு அதை நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும், அதுக்கு உள்ள சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்தால் அதை என்ன பண்ணிக்கலாம்?
ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் சார், டபுள் டோர் சிங்கிள் டோர் இது மாதிரி இரண்டு வகையான மாடல்கள் வந்து நமக்கு அறிமுகத்தில் இருக்குது. இதில் சிங்கிள் டோரை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பாதிப்புகள்னா, சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்ல வர்றேன். அதாவது பராமரிக்கும் முறைகள், அதாவது எப்படின்னா நீங்கள் ஒரு மந்த்லி நமக்கு வந்து அதில் ஐஸ் ஃபவுண்டேஷன் ஆகும். அதாவது ஃப்ரீசரில் டாப்பில் வந்து ஐஸ் ஃபவுண்டேஷன் ஆயிடுச்சுன்னா சில வீடுகளில் வந்து என்ன நடக்குதுன்னா இந்த மாதிரி ஐஸை வந்து கரைக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து கத்தியோ இல்லை இந்த மாதிரி ஒரு கரண்டி இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சு அதை வந்து கரைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அது மாதிரி நமக்கு ட்ரை பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அந்த ஃப்ரீசரில் வந்து ஓட்டை நமக்கு விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி விழுந்துச்சு அப்படின்னா இப்போ வரக்கூடிய ஃப்ரிட்ஜுகளில் உள்ள கேஸ் வந்து கொஞ்சம் ஆபத்தான கேஸ், அதாவது கொஞ்சம் ஃபயர் ஆகக்கூடியது. அது மாதிரி நடக்கிறப்ப நமக்கு வந்து ஆபத்துகள் வந்து அதிகம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
சார், இப்போ அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இது மாதிரி செய்யக்கூடாதுங்கிறீங்க, அந்த ஐஸு வந்து ஃபுல்லாக நிறையா இருக்குது. இப்போ அதை நம்ம வந்து எந்த அளவுக்கு அதை வந்து நார்மலாக்கி க்ளீன் பண்ணணும் அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
அது மாதிரி நம்ம பண்ணக்கூடாது சார். அதுக்கு வந்து என்னென்னா நீங்கள் நார்மலாக ஒரு 3 ஒரு கண்ட்ரோலில் நீங்கள் இருக்கும்போது நமக்கு ஐஸ் கட்டுது அப்படின்னா ஒரு மந்த்லியோ இல்லை வீக்லியோ வந்து நமக்கு மேலே உள்ள மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லேசாக வெதுவெதுப்பான சுடுதண்ணியை வந்து அதில் நீங்கள் கொஞ்சம் காய வச்சு அந்த ஐஸ் மேலே கொஞ்சம் லேசாக ஊற்றுனீங்கன்னா போதும். இல்லை நமக்கு டைமிங் இன்னும் கொஞ்சம் எடுக்கட்டும், நமக்கு சுடுதண்ணி ஊற்ற வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மெயின் சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணினா போனோம் 1 or 2 hours 3 hoursல் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் கரைஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு மந்த்லி நீங்கள் பராமரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீசர் வந்து ஐஸ் ஃபாகம் ஆகாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது.
அதே போல் இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து அதோட கெப்பாசிட்டி வந்து எந்த அளவுக்கு வச்சா நல்லாயிருக்கும் அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் சார், அதாவது இப்போ 250 லிட்டர்ஸுங்கிறது ஒரு ஃப்ரிட்ஜோடைய வேல்யூம்னா, நம்ம அதை மீறி நம்ம அது வந்து எப்படி சொல்கிறதுனா, நமக்கு டபுள் டோரை பொறுத்த வரைக்கும் அந்த கெப்பாசிட்டியோட மட்டும்தான் நம்ம வைக்க முடியும். சிங்கிள் டோரு கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது நம்ம வச்சுக்கலாம், ஆனால் டபுள் டோரில் 250 லிட்டர்ஸ்னால் அதுக்கேற்ற கெப்பாசிட்டியோடு தான் வைக்கணும். ஆனால் சில மக்கள் வந்து அது மாதிரி பின்பற்றது கிடையாது. அதுக்கு என்ன காரணம்னா, முழுக்க முழுக்க வந்து டபுள் டோரை பொறுத்த வரைக்கும் மேலே ஒரு கமாண்ட்மெண்ட் இருக்கும், கீழே ஒரு கமாண்ட்மெண்ட் இருக்கும். அந்த மேலே உள்ள கமாண்ட்மெண்ட் வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்குதோ அந்த அளவுக்கு வந்து கீழே வந்து நமக்கு நல்லபடியாக கூலிங் கிடைக்கும். இந்த கெப்பாசிட்டியை மீறி மேலே உள்ள அந்த கமாண்ட்மெண்ட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா அடைச்சி ஒரு பாக்ஸ் வைக்கிறது, ஒரு பாட்டில் சில பேக்கிங்லாம் வச்சு பாக்கெட்டோடு வச்சு அந்த மாதிரி வைப்பாங்க. அந்த மாதிரி வச்சிங்கன்னா கீழே வந்து சுத்தமாக கூலிங்கே வராது, லைட்டாக தான் உங்களுக்கு கூலிங் வரும். மேலே வந்து நமக்கு அந்த கமாண்ட்மெண்ட் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மட்டன் சிக்கன் இந்த மாதிரி வைக்கக்கூடிய ஒரு கமாண்ட்மெண்ட் தான் அது. அதை மீறி வேறு எதுவும் யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி உள்ள அந்த மாதிரி வச்சிங்கன்னா இந்த கெப்பாசிட்டியை மீறி நமக்கு வந்து கம்ப்ரஸர் போக வாய்ப்பு இருக்குது.
அதாவது வந்து மேலே உள்ள ஐஸ் உள்ள ஃப்ரிட்ஜரில் குறிப்பிட்ட அளவு இல்லாமல் தாண்டி அதிகமாக பொருள் வைக்கிறப்போ கீழே உள்ள ஃப்ரிட்ஜர் ஒரு வெஜிடபிள்ஸோ பழங்களோ ஏதோ வச்சிருக்க இடத்துக்கல கூலிங் வந்து வர வாய்ப்பு வந்து கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லுவார் இல்லை
சார். கண்டிப்பாக சார், அது மாதிரி உங்களுக்கு கீழே வந்து நமக்கு வைக்கக்கூடிய பொருட்கள் வந்து கெட வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் மாவு வைக்கிறோம்னா அது வந்து கொஞ்சம் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரிட்ஜில் உள்ள கம்ப்ரஸரை பொறுத்த மட்டிலும் சரியான முறையில் அதற்கு கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் உள்ள அந்த அளவுக்கு மட்டும் நம்ம அதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ரஸர்கள் வந்து லாங் லைஃப் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது பராமரிப்பு, நம்ம அந்த ஐஸ் பராமரிப்புலாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா, அதை மந்த்லி ஒரு வாட்டி நம்ம க்ளீன் பண்ணி அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரஸர் வந்து லாங் லைஃப் வர வாய்ப்பு இருக்குது.
சரி, இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு வர்றோம், அப்போ வந்து அந்த ஃப்ரிட்ஜை வந்து நிறுத்திட்டு போகிறோம்னே வச்சுங்க, அப்போ அதோட அடுத்து வந்ததுக்கப்புறம் அது எப்படி அதோட பயன்பாடை வந்து தொடரணும், இல்லை கண்டினியூட்டியாக ஓட விட்டுக்கிட்டே இருக்கலாமா, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
இல்லை, அப்படி வந்து நமக்கு ஆஃப் பண்ணிட்டு போகிறங்கிற ஒரு கட்டாயம் இல்லை சார். நமக்கு வந்து இப்போ திங்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு ஆன் பண்ணி விட்டுட்டு கூட போகலாம். பொருட்கள் எதுவும் அதிகம் இல்லைன்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டு போகிறோம், போயிட்டு வந்து திரும்பி வந்து நம்ம அதை ஆன் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன பாதிப்புகள் அந்த ஃப்ரிட்ஜில் நடக்கும் என்ன, ஒரு பேட் ஸ்மெல் வந்து உள்ளே வந்து ஃபார்ம் ஆகி இருக்கும். அதாவது ஒரு சின்ன கெட்ட பாக்டீரியாக்கள் அந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகி ஒரு சின்ன ஃபங்கஸ் மாதிரி இருக்கும். அது வராமல் தடுக்கிறதுக்கு என்ன ஒரு வழி அப்படின்னா, நீங்கள் வந்து அதை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா எளிய முறையில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். அது என்ன பொருள் அப்படின்னா, ஒரு சின்ன அடுப்பு கறி, அதாவது வீட்டில் வந்து யூஸ் பண்ண உபயோகப்படுத்தக்கூடிய அடுப்பு கறி, அதை வந்து நீங்கள் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம ஆஃப் பண்ணி போட்டுட்டோ இல்லை நமக்கு திருப்பி ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் அதை போட்டுட்டிங்கன்னா, திருப்பி வரும்பொழுது நமக்கு அந்த பேட் ஸ்மெல்லு கண்டிப்பாக நீங்கள் எதுவுமே இருக்காது, ஒரு சின்ன ஸ்மெல்லு கூட அதில் இருக்காது. இது மாதிரி பண்ணிங்கன்னா நம்ம வைக்கக்கூடிய பொருள்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு கிடைக்கும்.
அதாவது நம்ம ஊருக்கு போகிறப்ப நிறுத்திட்டு போகிறோம்னா கூட இந்த ஒரு அடுப்பு கறியை உள்ளுக்குள்ளே வைக்கிறப்போ அந்த கேஸையோ இல்லை இந்த ஸ்மெல்லையும் வந்து அதை அப்சர்வ் பண்ணி அதை க்ளீன் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு செயல்பாடாகவும் இருக்குங்கிறீங்க.
கண்டிப்பாக சார், கார்பனை பொறுத்த வரைக்கும் அடுப்பு கறிக்கு ஒரு என்ன தன்மை இருக்குன்னா, ஒரு காற்றில் இருக்கக்கூடிய கெட்ட மாசுகளை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து கார்பனில் இருக்குது. அந்த கார்பன் நமக்கு தயாரிக்க முடியாத ஒரு பட்சத்தில் தான் இந்த அடுப்பு கறியை நான் உங்களுக்கு அந்த இதை யூஸ் பண்ணக்கூடிய தன்மையை நான் சொல்கிறேன்.
சார், இப்போ அடுத்ததாக ஏசி எந்த அளவுக்கு அதை மெயின்டெயின்ஸ் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும், அதை பற்றி சொல்லுங்களேன்.
ஏர் கண்டிஷனரை பொறுத்த வரைக்கும் சார், எப்படின்னா நமக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ண நாள் முதற்கொண்டு அந்த டைமிங்கில் இருந்து ஆரம்பித்து ஒரு 3 மந்த்ஸ் ஒரு வாட்டி அந்த மேலே உள்ள டாப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபில்ட்ரு ஒன்று இருக்கும், அந்த ஃபில்ட்ரை மட்டும் நீங்கள் லேசாக எடுத்து நமக்கு தூசியை தட்டிட்டு வாஷ் பண்ணி ஒரு சின்ன ப்ரஷ் முதற்கொண்டு போட்டு அதை வாஷ் பண்ணி நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா அந்த சர்வீஸ் டேட்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் லாங் லைஃப் வரும். கேஸ் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்டு வராமல் இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் ஒரு 6 மந்த்துக்கு ஒரு தடவை மெக்கானிக்கை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்கள கூப்பிட்டு நீங்கள் பைப்லைன் எதுவும் அடைச்சிருக்குதா இல்லை கேஸ் எதுவும் லீக் ஆகிட்டுருக்குதா அந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேஸ் சம்மந்தப்பட்ட ஃபால்ட்டு வராது. அதையும் பார்த்துங்க. இன்னொன்று வந்து நீங்கள் அந்த ஃபில்ட்ரை கூட நம்ம நல்லா எடுத்து பண்ணக்கூடிய பண்ண முடியாத பட்சத்துக்கு அவங்களே மெக்கானிக்கே நீங்கள் கூப்பிட்டு அதை பண்ண வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஏர் ஃப்ளோ வந்து நல்லா அதை அடைக்காமல் எந்த அளவுக்கு அந்த ஃபில்டரில் வந்து ஃபில்டரை தாண்டி அந்த காயிலில் வந்து டஸ்ட்டு ஃபார்ம் ஆகாமல் இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு கூலிங் வந்து நல்லபடியாக கிடைக்கும். ஏர் கூலிங் ஏர் த்ரோவும் நமக்கு கொஞ்சம் லாங் லைஃப் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கங்க.
சரி, இப்போ ஒரு ரூமில் வந்து ஏசி ஃபிட்டிங் பண்ணியிருக்கோம், இப்போ பொதுவாக வந்து அது ஃபுல் கூலிங் எந்த நேரமும் உபயோகப்படுத்திக்கலாமா, இல்லை வந்து இப்போ வயசானவங்கெல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் எந்த மாதிரி கூலிங் வந்து ஒரு கண்ட்ரோல் மாதிரி எதுவும் இருக்கா இப்படி?
ஆ, கண்டிப்பாக இருக்குது சார். வயசானவங்களுக்கு வந்து எப்படின்னா நம்ம நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக தாங்காதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அவங்களுக்கு அந்த வயசு ஏஜ் கண்டிப்பாக இருக்கிறனால அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஏசியில் இந்த ஏர் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு டெம்பரேச்சர் அப் டவுன் பண்ணக்கூடிய மோடு இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து ஒரு 27 25 to 27 நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க அந்த முதியோர்களுக்கு வந்து கொஞ்சம் பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் தாங்கும். அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அதே மெத்தடு வந்து நீங்கள் சின்ன சைல்டு பேபிக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம் சார். ஏசியை பொறுத்த மட்டும் இல்லை சார், நமக்கு அந்த ஃபில்டரை வந்து நம்ம 3 months ஒரு தடவை க்ளீன் பண்ணி போட்டுக்கிட்டாலே போதும். இன்னொன று வந்து அதை பண்ண முடியாத பட்சத்துக்கு மெக்கானிக்கை கூப்பிட்டு நீங்கள் அதை பண்ணிங்கன்னா அதுவும் உங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இல்லை 6 months ஒரு தடவை அந்த கேஸு பைப்லைனு லீக்கேஜ் இது மூணையும் வந்து சரி பண்ணி பார்த்துக்குங்க. இது மூணையும் நம்ம பண்ணிங்கன்னா ஏசி வந்து லைஃப் லாங் இருக்கும். அதே போல் சார், இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து முதன் முறையாக ஏசி ஃபிட்டிங் பண்ணக்கூடிய காலகட்டத்திலோ இல்லை பழுது நீக்கக்கூடிய காலகட்டத்திலோ வந்து சுவற்றில் ஓட்டை போட்டு ஏசி பைப்லைன் ஃபிட்டிங் செய்யப்படுகிறது. இந்த ஓட்டையை அப்படியே விட்டுடாமல், அதாவது வேலை முடிஞ்ச உடனே அப்படியே விட்டுடாமல் ஒயிட் சிமெண்டோ இல்லை அல்லது சிமெண்ட்டு சாதாரணமாக ஒரு சிமெண்டோ வச்சோ அதை பூசிடுங்க. பூசாமல் விட்டால் அந்த ஓட்டை வழியாக நமக்கு விஷப்பூச்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கூடிய மட்டிலும் அந்த ஓட்டைகளே அடைத்து விட்டால் நல்லது. ஏசியை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபில்டர்களை வந்து 3 months ஒரு தடவை க்ளீன் பண்ணிக்கிட்டு 6 months ஒரு தடவை கேஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டாலே போதுமானது.
வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, ஏசி இதெல்லாம் நம்மளோட பயன்பாடாக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டால் பாதுகாப்பாக இருக்கும், அதோடைய அப்பப்பைக்கு என்னென்ன செஞ்சுக்கிட்டால் நன்மை பயக்கும் அப்படிங்கிற பல தகவல்களையும் விரிவாக சொன்னீங்க சார். புதுகை பண்பலை நேயர்கள் சார்பாகவும் புதுகை பண்பலை வானொலி சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார்.
வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், ஏசி இது சம்பந்தமான விவரங்களை புதுகை பண்பலைகள் நேயர்கள் கேட்ட அறிந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.
இதுவரை வீட்டு உபயோக பொருட்கள் பராமரிப்பும் பாதுகாப்பும் குறித்த பல தகவல்களை வழங்கிய திரு எம் மார்ட்டின் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உடன் உரையாடியவர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.